அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் உலக வர்த்தக நிறுவனத்தில் கலந்து கொண்ட 160 நாடுகளின் பிரதிநிதிகள் ஏற்படுத்தியிருக்கும் புதிய சர்வதேச ஒப்பந்தத்தின் சாதக பாதகங்கள் குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம், இலங்கையின் மன்னார் மாவட்டம் பொன்கண்டல் தீவு பகுதியில் 2 சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட பதட்ட நிலைமை குறித்த செய்திகள்,
இன்றைக்கு பிரதேச செயலாளர் அங்கே கொட்டகை போடலாம் என்ற ஒரு கடிதத்தை எல்லாடவும் அனுப்பி இன்றைக்கு அவர்கள் போலீசாரின் துணையோடு கொட்டைகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பொந்தை கொண்ட மக்கள் அதை நிப்பாட்ட வேண்டும் என்று போராட்டத்திலே ஈடுபட்டார்கள்.
இலங்கை வந்திருக்கும் அமெரிக்க செனட் சபை பிரதிநிதிகளை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ரா சம்பந்தன் அவர்களின் செவ்வி, மறைந்த நெல்சன் மண்டேலாவிடமிருந்து உலக நாடுகளின் அரச தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பது குறித்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதிங்காவின் கருத்துக்கள்.
What is sad is that at the moment in our country there are a handful of politicians who want to hang on to power at any cost and they are willing to burn, to hit, to kill people of other communities.
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ், நல்லுசாமி மற்றும் திருநாவுக்கரசு விக்னராஜா.
எகிப்திலே இஸ்லாமிய புரட்சியில் ஈடுபட்டதற்காக 21 பெண்கள் மற்றும் சிறுமியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறை தண்டனை தீர்ப்பை எகிப்திய மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாற்றி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 11 சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்த 14 பெண்களுக்கான தண்டனையை தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக இடைநிறுத்தப்பட்ட 1 தண்டனையை வழங்கியுள்ளதன் மூலம் அலெக்சாண்ட்ரியாவில் அமைந்திருக்கின்ற அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவர்களை விடுவிப்பதற்கு வழி செய்திருக்கிறது. வயது குறைந்த 7 சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த தண்டனையை குறித்து மேன்முறையீடு செய்து பரிசீலித்த அருகில் இருந்த இன்னொரு நீதிமன்றம் தண்டனையை அகற்றி அவர்களை விடுவித்திருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் அமைதியாக தொடங்கி வன்முறையில் முடிந்த ஓர் புரட்சி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக இந்த பெண்களும் சிறுமிகளும் பிடித்து சிறை வைக்கப்பட்ட நிகழ்ச்சி எகிப்திலே பலரை, இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அனைவரையும் திரைப்படையச் செய்தது.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் நடந்திருக்கின்ற கூட்டு படுகொலைகளை அடுத்து அங்கு ஒழுங்கை நிலைநாட்டும் முயற்சியாக பிரான்ஸ் படையினர் தங்களின் நடவடிக்கைகளை விஸ்தரித்துள்ளனர். கமரூனிலிருந்து பிரான்ஸ் படையினர் அங்கு நுழைந்துள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகர் பாங்குயிலிருந்தும் தனியான படையணி ஒன்று வடக்காக நோக்கி நகர்ந்திருக்கிறது. நாட்டில் தங்கியிருக்கின்ற 1200 பேர் அளவான பிரான்ஸ் துருப்பினரும் வன்முறைகளை கட்டுப்படுத்த போதுமான போதிலும் நாட்டில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டும் அளவுக்கு அந்த அளவு போதாது என்று பிரதமர் கூறியிருக்கிறார். வடக்கே பொசாங்கோ நகரின் முஸ்லிம் ஆயுதாரிகள் தாக்குதல்களை அடுத்து நிற்கதியான சுமார் 40,000 கிறிஸ்தவர்கள் பிரெஞ்சு படையினர் தங்களை மீட்க வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பதாக அங்குள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார்.
கென்யாவின் வடபகுதியில் எதிர் இனக்குழுக்களுக்கிடையே மூண்டிருக்கின்ற மோதலால் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,000,000 வீடு வாசல்களை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே நெடுங்காலம் பெரும்பான்மை இனமாக வாழ்ந்து வருகின்ற பொரானா என்கின்ற இனம் அண்மை காலத்தில் அரசியல் களத்திலே பலம் பெற்றிருக்கின்ற இனங்களான கப்ரா மற்றும் புர்ஜி இனங்களுடன் மோதி வந்துகொண்டிருக்கின்றது. அந்த பகுதிக்கு நேற்று வெள்ளிக்கிழமை கென்ய படைகள் அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் மொயாலே என்கின்ற நகரத்திலே இன்னமும் கடும் சண்டைகள் நடந்து கொண்டிருப்பதாக உள்ளூர் செய்தியாளர்கள் மற்றும் உதவி பணியாளர்கள் கூறுகிறார்கள்.
உலகில் உள்ள வறிய நாடுகள் தங்களின் பொருட்களை விற்பதற்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலம் உலக வணிகத்தை ஊக்குவிப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 160 நாடுகளின் வணிகத்துறை அமைச்சர்கள் வரலாற்று ரீதியான இந்த உடன்பாட்டை எட்டியிருக்கிறார்கள். இந்தோனேசியாவில் கூடிய உலக வர்த்தக ஸ்தாபனத்தின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் வணிகத்தில் நிலவும் இறுக்கமான அரச கட்டுப்பாடுகள் மற்றும் வரி விதிப்புகளில் தளர்வுகளை கொண்டு வர இணக்கம் கண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 1,00,000 கோடி டாலர்கள் பணத்தை உலக பொருளாதாரத்தில் சேர்க்க முடியும் என்று சில பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர்.
மறைந்த தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய உடல் தலைநகர் பிரிட்டோரியா வீதியின் வழியாக தொடர்ந்து 3 நாட்களுக்கு வலம் வரும் என்று தென்னாப்பிரிக்க அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மறைந்த தலைவருடைய உடல் இரவிலே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கின்ற தலைநகரின் யூனியன் ஆஃப் பில்டிங்ஸ் என்கின்ற மண்டபத்துக்கு அடுத்த புதன்கிழமை முதல் கொண்டு தொடர்ந்து 3 நாட்கள் சகல மரியாதைகளுடனும் வீதி வழியாக எடுத்து வரப்படும் என்றும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மக்களை வீதியில் வரிசையாக நிற்கும்படியும் அரசாங்கம் கேட்டிருக்கிறது. மண்டேலா அவர்களுடைய இறுதியடக்கம் அவர் பிறந்த இடமான கிழக்கு கேப் பிரதேசத்தில் இன்னும் 8 நாட்களில் நடைபெற இருக்கிறது.
இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூட நம்பிக்கைகளுக்கும் மந்திரவாதிகளுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்து வந்த செயற்பாட்டாளர் ஒருவரை கொலை செய்தமை தொடர்பில் காவல்துறையினர் 2 பேரை கைது செய்துள்ளனர். புனே நகரில் காலை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது நரேந்திர தபோல்கர் சுட்டுக் கொல்லப்பட்டு 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் அற்புதங்களை நிகழ்த்துவதாக கூறி வரும் சாமியார்களையும் ஆன்மீக குருமாரையும் எதிர்த்து சில தசாப்தங்களாகவே தபோல்கர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார். சில சமய சடங்குகளின் போது நடக்கும் மிருக பலிகளையும் அவர் எதிர்த்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கத்தில் முதலில் உலக வர்த்தக செய்தி ஒன்று. உலக வர்த்தக நிறுவனத்தில் கலந்து கொண்ட 160 நாடுகளின் பிரதிநிதிகள் ஏற்படுத்தியிருக்கும் புதிய சர்வதேச ஒப்பந்தம் பற்றிய செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இந்த புதிய ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பொருளாதார புள்ளியியல் துறை பேராசிரியர் ஆர் ஸ்ரீனிவாசன் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தோஹா சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின் உலக பொருளாதார வளர்ச்சிக்கான சில முடிவுகள் எட்டப்பட்டன. ஆனால் அந்த முடிவுகள் அனைத்தையும் எல்லா நாடுகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் வழிவகைகள் செய்ய வேண்டும் என்பது வளரும் நாடுகளினுடைய கோரிக்கையாக இருந்தன. அந்த வளர்ச்சிக்கான ஒப்பந்தங்களில் இரண்டு ஒப்பந்தங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று, எல்லா நாடுகளிலுமே உணவுக்கான மானியம் உணவு உற்பத்தியில் 10% விட அதிகமாக இருக்கக்கூடாது என்று வளர்ந்த நாடுகள் கூறி வந்தன. இரண்டு, எல்லா நாடுகளிலும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான எல்லா வசதிகளையும் ஒரே அளவில் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இந்த இரண்டு அம்சங்கள் தான் பாலி மாநாட்டில் விவாதிக்கப்பட்டன.
இந்த இரண்டு அம்சங்களில் என்ன உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன?
வளர்ந்த நாடுகள் நம்முடைய வளரும் நாடுகளில் உள்ள உணவுக்கான மானியங்கள் உணவு உற்பத்தி விலையில் 10% அதிகமாக இருக்கக்கூடாது என்று கூறி வந்தன. இதற்கான காரணம், சந்தை விலையில் பொருட்களை விற்கும் பொழுது வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு தங்களுடைய உணவை ஏற்றுமதி செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் வளரும் நாடுகளில் மானியங்கள் அதிகமாக வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உணவுப் பொருட்களை வளரும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத சூழல் ஏற்படும். ஆகவே இதை தவிர்ப்பதற்காக எல்லா நாடுகளிலும் உணவுக்கான மானியங்களை குறைக்க வேண்டும் என்று அவை கோரி வந்தன. இரண்டு, இந்த வளரும் நாடுகளில் உதாரணமாக ஒரு போர்ட் இருக்குன்னா அந்த போர்ட்ல நிறைய வழிமுறைகள் இருக்கும், பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் இறக்குமதி செய்வதற்கும். அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கி எளிய முறையில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான வழிமுறைகளை காண வேண்டும். இதற்கு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த இரண்டிலுமே சில ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஒன்று, வளரும் நாடுகள் அடுத்த முடிவு வரும் வரை தங்களுடைய உணவுக்கான மானியங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று வளர்ந்த நாடுகள் ஒப்புக்கொண்டன. அதே நேரத்தில் வளரும் நாடுகள் இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் என்ற ஏற்றுமதி இறக்குமதிக்கான எல்லா விதமான தடைகளையும் படிப்படியாக நீக்குவதற்காக ஒப்புக்கொண்டன. இவை இரண்டும் தான் பாலி மாநாட்டில் ஏற்பட்ட முக்கிய முடிவுகள்.
இன்று எடுக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு முக்கிய முடிவுகளில் பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதிக நன்மை இருக்கிறதா வர்த்தக ரீதியாக, அல்லது வளர்ந்து நாடுகளுக்கு அதிக நன்மை இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
வளரும் நாடுகளுக்கு அடிப்படையில் தங்களுடைய நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே அடுத்த 5 அல்லது 10 வருடங்களுக்குள்ளாக தங்களுடைய மானியங்களை உணவு மானியங்களை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அவர்களுக்கு வெற்றி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உணவை வளரும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. வளர்ந்த நாடுகள் தங்களுடைய மற்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக வளரும் நாடுகள் தங்களுடைய அமைப்புகளை மாற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொண்டுள்ளன. இதனால் வளர்ந்த நாடுகள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உருவாக்கியுள்ளது. வளரும் நாடுகளை பொறுத்தவரை ஒரு ஸ்டேட்டஸ் கோ தற்போது இருக்கின்ற நிலையே தொடர்ந்து இருக்கும். ஆனால் வளர்ந்த நாடுகள் உணவு அல்லாத மற்ற பொருட்களை எளிதில் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த முடிவுகள் வளர்ந்த நாடுகளுக்கு தான் அதிக சாதகமாக இருப்பதாக எனக்கு தெரிகிறது.
பேராசிரியர் ஸ்ரீனிவாசன். அடுத்து இலங்கை செய்திகள். மன்னார் மாவட்டம் பொன்கண்டல் தீவு பகுதியில் இரண்டு சமூகங்களுக்கு இடையே இன்று சிறிது பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டம் பொன்தீவு கண்டல் தீவு பகுதியில் இரண்டு சமூகங்கள் அடுத்தடுத்து குடியிருக்கின்ற இரண்டு கிராமங்களுக்கு நடுவில் உள்ள அரசகாணி என தெரிவிக்கப்படுகின்ற பகுதியில் போலீசாரின் பாதுகாப்புடன் ஒரு பகுதி மக்களை குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபற்றி பொன்தீவு கண்டல் கிராம முக்கியஸ்தராகிய அமிர்தநாதன் செல்வநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது எங்கட ஒரு மூதாதையர் வாழ்ந்த 180 ஆண்டுகளாக எங்கட மக்களால பராமரித்து வர கொந்தியங்கொண்டல் தீவு காணி, அந்த காணிக்குள்ள நாங்கள் பாடசாலை ஒன்று கட்டியிருக்கின்றோம். எங்களோட சேமக்காலை அந்த காணிக்குள்ள இருக்குது. ஜலப்போது விளையாட்டு மைதானம் இருக்குது. சூடடிப்பு களம் ஒன்று இருக்குது. இதை விட வேற கொஞ்சம் காணி இருக்க, 2009 எங்க ஆலய சபையால காணி இல்லாத எங்களோட கிராம மக்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்தோம். பிரிச்சு கொடுக்கிற நேரம் எங்களோட டிஎஸ்எஸ் காடு வெட்ட வேண்டாம், அதை அரச காணி என்று சொல்லி நிப்பாடினார். அப்ப நிப்பாட நாங்க இல்லைன்னு சொல்லி நாங்க அதை நாங்க போஸ்ட் பண்ணி இறங்கினோம். சில பிரச்சனைகளால நாங்க அதை தொடர்ந்து அதை காடு வெட்ட முடியாம போயிட்டு, அதுக்கு எங்களுக்கு ஆவணங்கள் இல்ல. அது நாங்க எங்க மூதாதையர் வாழ்ந்த ஒரு பூர்வீக நிலம் ஆதாரம் தான் எங்களுக்கு. இப்ப நாங்க இருக்கிற இடம் பொந்தீவு கண்டல். எங்களை பிரச்சனைக்குரிய இது பொந்தீவு கண்டல் தீவு, எங்கட கிராமம் தான் அது.
தங்களுக்கு சொந்தமான பொந்தீவு கண்டல் தீவு பகுதியில் அயல் கிராமமாகிய பூவர சங்குளத்தைச் சேர்ந்த முஸ்லிம் மக்களை குடியேற்றுவதற்கு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
எதிர்ப்பை நாங்க பல கடிதங்கள் மூலமாக காட்டினாலும் எங்கட கடிதங்களை அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. இன்றைக்கு 2 தொடர்ந்து ஒரே பிரச்சனையா கிடக்குது. இப்ப அவரு போலீஸ் காவல் போட்டு முஸ்லிம்கள் அங்க வந்து கொட்டில் போட்டு கொண்டு இருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில எங்க மக்கள் எல்லாரும் போய் அந்த கொட்டில் போட வேணாம்னு சொல்லி எதிர்க்க, எங்களை போலீஸ் இதுக்குள்ள வந்தால் அரெஸ்ட் பண்ணி சட்ட நடவடிக்கை எடுப்போம், இதுக்குள்ள இறங்க வேணாம்னு சொல்லி கை கோர்த்து கொண்டு அப்படியே போலீஸ் நின்று, நாங்க போலீஸை மீறி நாங்க உள்ள போறதுக்கு நாங்க எல்லா மக்களும் அப்படியே போவோம், எங்களை தடுத்து மறுத்தாங்க. அதோட பல பதட்ட நிலையில பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் தான் வந்து வன்முறையில போவாதீங்க, திங்கக்கிழமைக்கு உங்களுக்கு சரியான ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டாரு சொல்லிட்டு அவர் போனார். அதோட எங்களை மக்கள் விளத்தையும் அப்படி வந்து நிக்கிறோம் நாங்க
என்றார் அமிர்தநாதன் செல்வநாதன் அவர்கள். இந்த விடயம் குறித்து பூவர் சங்குளத்தைச் சேர்ந்த அப்துல் நசீர் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
பூரசங்குளத்து குளத்துக்குள்ள மேட்டு பகுதியில ஒரு காணி ஒன்று இருந்தது. அந்த காணி வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி. அந்த காணியை வீட்டு தர சொல்லி பொந்தீவு கண்டல் கிராமத்து மக்கள் 36 பேரும் பூரசங்குளத்து கிராமத்து மக்கள் 55 பேரும் விண்ணப்பிச்சிருந்தாங்க பிரதேச செயலாளர்கிட்ட. பிரதேச செயலாளர் 2 பகுதியையும் அழைச்சி சம்மதம் தெரிவிச்சு அதுக்கான காடுகள் அழிக்கப்பட்டு நிலங்கள் எல்லாம் துப்புரவாக்கப்பட்ட நிலையில இந்தியன் வீட்டு திட்டத்துக்கு கீழே இந்த பூரசங்குளத்து கிராமத்து மக்களுக்கு 55 வீடுகளுக்குரிய ஏற்பாடுகள் கிடைச்சது. அதனால அவங்க அந்த வீடுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதுக்குரிய பவுண்டேஷன் கட்டி சில பேர் பவுண்டேஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில திடீர்ந்து இப்ப 1 முன்பாக இந்த காணி முழுவதும் தங்களுக்குரியது, எங்களுக்கு தான் தரணும் சொல்லி அவங்க கேட்டு அதுல பிரச்சனையா இருந்து இன்றைக்கு இந்த காணியில வேலையை ஆரம்பிச்ச சந்தர்ப்பத்துல பொந்தீவண்டல் மக்கள் தமிழ் மக்கள் வந்து இந்த வேலையை நிறுத்தணும், தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி துரோகத்தைகளை பிடிச்சபடி அவங்க எல்லைக்குள்ளதான் அவங்க இருந்தாங்க. அவங்க வேலை அதிகமான எந்த எதுவும் செய்யல. எனவே 2 பகுதியும் பிரச்சனையில சிக்கப்பட்டு போகின்றதுக்காக போலீஸ் வந்து பாதுகாப்பு வழங்கியிருக்கு அந்த இடத்துல
என்றார் அப்துல் நசீர் அவர்கள். பொன்தீவு கண்டல் தீவு பகுதியில் பதட்டம் ஏற்பட்டிருந்ததை அறிந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னார்மரம் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை அவர்கள், மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை ஜெயமாலை உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் சம்பவ இடத்திற்கு சென்று இருதரப்பினரிடமும் பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றனர். அங்கு என்ன நடந்தது, என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அங்கு சென்று திரும்பியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
மக்கள் மத்தியில் ஒரு சில குழப்ப நிலையில தான் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது. அந்த வகையில இன்றைக்கு பிரதேச செயலாளர் அங்கே கொட்டகை போடலாம் என்ற ஒரு கடிதத்தை எல்லாடவும் அனுப்பி இன்றைக்கு அவர்கள் போலீசாரின் துணையோடு கொட்டைகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பொந்தியொண்ட மக்கள் அதை நிப்பாட்ட வேண்டும் என்று போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். 3-4 மணி நேரங்கள் போராட்டம் நடைபெற்றது. அதன் பின்பு 2 தரப்புல நாங்கள் பேசினோம். நிலைமைகளை நாங்கள் கண்டறிந்தோம். பிரதேச செயலாளரோடு நாங்கள் பேசி இரு சாராருக்கும் அறிவித்து மாநிலசபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பங்கு தந்தையர்கள் இவர்களை அழைத்து திங்கட்கிழமை இறுதி முடிவு எடுப்பதற்கான கூட்டத்தை கூட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்வதாக சொல்லியிருக்கிறார்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். இந்த பிரச்சனை குறித்து திங்களன்று பலதரப்பினருடனும் பேச்சுக்கள் நடத்தப்பட இருக்கின்றது என்பதை நானாட்டன் பிரதேச செயலக வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் நல்லிணக்க ஆணைக்குழு முன்வைத்திருந்த பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு மீண்டும் கோரிக்கை விடுத்திருக்கும் அமெரிக்கா, அங்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீது நடத்தப்படும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதேவேளை அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்களின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கையின் வடக்கே மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து அங்குள்ள நிலைமைகள் பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள். அவர்களை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் என்ன பேசினீர்கள் என்று கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பொதுவாக இன்றைக்கு தமிழருடைய விவகாரத்தில் இந்த நாட்டில் உள்ள நிலைமையை பற்றி அவர்கள் ஆழமாக பேசினவர்கள். விசேடமாக இந்த அளவுக்கு ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையால் நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்களும் அமல்படுத்தப்படுகின்றன. விசேஷமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக, பொறுப்பு கூறும் கடமை சம்பந்தமாக, அரசியல் தீர்வு விடயம் சம்பந்தமாக, வேறு பல விடயங்கள் சம்பந்தமாக, காணி பிரச்சனைகள், இராணுவமயமாக்கல், சிவில் நிர்வாகம் முழுமையாக ஏற்படாத நிலைமை, தற்பொழுது வடமானத்தில் தெளிவு செய்யப்பட்ட வாகன சபை எந்த வகையில் செயல்படுகின்றது, அதனுடைய செயல்பாட்டில் உள்ள தடங்கள் தடைகள், இப்படி பல விடயங்களை பற்றி அவர்கள் தாங்கள் இங்கே வந்து நேரடியாக நிலைமைகளை பார்த்து தாங்கள் பலரை சந்தித்து தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு விரும்பியதாகவும் அதன் அடிப்படையில் என்னையும் சந்தித்து என்னுடைய கருத்திலையும் கேட்டு அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இன்றைக்கு இங்கே உள்ள நிலைமையை அறியும் நோக்கத்தில் விசேஷமாக மனித உரிமை பேரவையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் உள்ளடங்கி இருக்கின்ற விடயங்களுடைய அமுலாக்கல் சம்பந்தமாக உண்மையான நிலைமை அறிகிற நோக்கம்தான் அவருடைய விஜயத்தின் முக்கியமான நிலைப்பாடு.
தற்பொழுது இலங்கையில் வடக்கு மாகாண சபை நிர்வாகத்தை கொண்டு நடத்த முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டைகள் இருப்பதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் கூறியிருந்தார். அது தொடர்பான தகவல்களை நீங்கள் அமெரிக்க பிரதிநிதிகளிடம் தெரிவித்த பொழுது என்ன வகையான பதில் அவர்களிடம் இருந்து வருகிறது?
அவர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த கருமத்தில் மிகவும் பொறுமையுடன் செயல்பட்டிருக்கின்றோம். அரசாங்கத்தை நாங்கள் உதாசீனம் செய்து நாங்கள் செயல்படவில்லை. அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து இந்த கருமத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் முதலமைச்சரும் நாங்களும் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். அதனால் அரசாங்கத்துக்கு இந்த கருமத்தை முறையாக முன்னெடுக்கக்கூடிய வகையில் எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அவர்களுக்கு இடையூறாக இருக்கவில்லை என்ற கருமத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம். அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். இது மேலதிகமாக அவர்களது கருமத்தை அவதானித்து இந்த விடயம் சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை காலப்போக்கில் அவர்கள் வெளியிடலாம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன். வடமாகாண சபை தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையில் உள்ளவர்களிடம் கிழக்கு மாகாணம் தொடர்பாக ஆர்வம் குறைந்து வருவதாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான ப. அரியநேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
வடமாகாண சபை தேர்தலின் பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கிழக்கு மாகாணம் பற்றி அக்கறை கொள்வதாக இல்லை என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவன அரியநேத்திரன் குற்றம் சாட்டுகின்றார்.
வடமாகாண சபை தேர்தல் வெற்றியீட்டியதற்கு பிற்பாடு வடமாகாண சபைதான் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்கின்ற ஒரு மாயையில் போன்ற ஒரு மாயை எங்களுக்கு தெரிகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணம் தொடர்பான பூரண அக்கறைகளை காட்டவில்லை. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வடமாகாண சபையில் முதலமைச்சராக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற விக்னேஸ்வரன் ஐயாவாக இருந்தாலும் சரி, வடமாகாணத்தை முன்னிலைப்படுத்தி அவர்களின் அரசியல் பணியை முன்னெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற இராஜதந்திரிகள் அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்த பொதுநலவாய மாநாட்டுக்காக வருகை தந்திருந்த வெளிநாட்டு தலைவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வருவதை நிறுத்தி வடமாகாணத்தை தான் ஒரு முன்னிலைப்படுத்தி சென்றிருந்தார்கள். அவர்கள் விரும்பியபடி அந்த மாகாணத்துக்கு சென்றாலும் கூட எங்கள் தலைவர்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் அவர்களை வரவழைத்து வரக்கூடிய ஏற்பாடுகளை வசதிகளை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. அவர்கள் இது தொடர்பாக என்னிடம் பல அதிருப்தியையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலும் கிழக்கு மாகாணத்தை வடமாகாணத்தை பிரித்துவிட்டு தாயக கோட்பாட்டை இல்லாமல் செய்து வடமாகாணம்தான் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு என்கின்ற ஒரு மாயையும் இலங்கை அரசாங்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் துணை போகக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடாக இருக்கின்றது
என்று கூறிய அவரிடம், வடமாகாணம் இன்று முன்னிலைப்படுத்தி சர்வதேச மட்டத்தில் பேசப்படுவதற்கு மக்களும் பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முன்னெடுக்கும் வெகுஜன போராட்டங்கள் தான் பிரதான காரணம் என்று கூறப்படுகின்றது. அப்படியான போராட்டங்கள் கிழக்கில் முன்னெடுக்கப்படுவதாக இல்லை என்று சிலரால் கூறப்படுவது பற்றி கேட்டபோது,
தொடர்ச்சியாக இராணுவத்தினரின் அச்சுறுத்தல்கள் அதைவிட புலனாய்வு பகுதியினரின் அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக மக்கள் எங்களுடன் சேர்ந்து வந்து வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் போன்று அணிதிரண்டு வந்து அந்த போராட்டத்தில் இணைவதற்கு அவர்கள் தவித்துக் கொள்கின்றார்கள்.
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேத்திரன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அரியநேந்திரனின் இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் கேட்டபோது,
அமிதமாக ஒரு புறக்கணிப்பு இடம்பெறுவதால் நாங்கள் கூடவில்லை. நாங்கள் மக்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது தமிழ் மக்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் பேசுகின்றோம். அது வடக்கையும் கிழக்கையும் சார்ந்த மக்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் பேசி வருகின்றோம். வடமாநிலத்தில் நமக்கு உள்ள கூடிய பலம் என்னவென்றால், அங்கே எமது மக்கள் அறுதி பெரும்பான்மையாக வாழ்வது மாத்திரமல்ல, அங்கே மாகாண சபையை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம். மிகவும் தைரியமான முறையில் நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம். ஆனபடியால் அங்கே நடைபெறுகின்ற விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அதோடு பலமான அடிப்படையில் நாங்கள் பேசுகின்றோம். எந்த விடயம் சம்பந்தமாக ஒரு தீர்வு ஏற்பட்டாலும் அந்த தீர்வு இரண்டு மாகாணங்களுக்கும் பொருத்தமான தீர்வாகத்தான் அமைய வேணும், அபிதமாகத்தான் அமையும். அதிலே விதமான விட்டுக் கொடுப்புக்கப்படம் இருக்காது. அதனால் அதை கிழக்கையும் வடக்கையும் பிரித்து பார்த்து பேசுவது ஒரு யதார்த்தமான நிலைப்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. கிழக்கு மாநிலத்தை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் சந்திக்கிற வெளிநாட்டு தலைவர்கள் மற்ற நிறுவனங்கள் அவர்களுடன் நாங்கள் பேசுகின்ற பொழுது கிழக்கு மாநிலத்தை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேசுகின்றோம். ஆனால் இன்றைய சூழலில் விசேஷமாக வடமாகாண சபை தேர்தலுக்கு பிறகு வடமாகாண சபை முதலமைச்சர் பெறுகின்ற முக்கியத்துவத்தின் காரணமாக வடமாகாண விடயங்களுக்கு ஒரு கூடுதலான பிரவணியம் கிடைத்திருக்கலாம். அது தவிர்க்க முடியாத விடயம். அதற்காக நாங்கள் கிழக்கு மாகாணங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று எவரும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன். அடுத்து மறைந்த மண்டேலா தொடர்பான செய்திகள். நெல்சன் மண்டேலாவுக்கு உலகெங்கிலும் இருந்தும் அரச தலைவர்கள், முன்னாள் அரச தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்களும் தங்களின் புகழஞ்சலிகளை செலுத்தி வருகின்றனர். அவரிடமிருந்து அரச தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கா பிபிசியிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களின் முக்கிய பகுதிகளை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
Especially in the area of forgiveness, of reconciliation.
சொந்த நலன்களை பற்றி மட்டும் சிந்திக்காத ஒரு அரசியல்வாதியாக மன்னித்தல், மகள் நல்லிணக்கம், ஒரு தேசமாக எல்லோரும் அமைதியுடனும் அன்புடனும் சேர்ந்து வாழ்தல் போன்ற அளவு கடங்காத பல பாடங்களை நெல்சன் மண்டேலாவிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நிறவரி ஆட்சியின் முடிவில் முழு விடுதலை அடைந்த பின்னரும் அவர் வழிநடத்திய ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஊடாக அவர் ஒரு ஆயுத போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்திருந்தால் சிம்பாபேயில் ஏற்பட்டதை போன்ற ஒரு நிலைமைதான் அங்கும் ஏற்பட்டிருக்கும். சிம்பாபேயில் முகாபே வெள்ளையர்களை எல்லாம் விரட்டிவிட்டு அவர்களின் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டதைப் போல ஒரு நிலைமைதான் அங்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி தானும் செய்தால் அதன் மூலம் அவரது நாட்டில் மீண்டும் ஆறாத பெரிய காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் சொட்டி கொண்டுதான் இருந்திருக்கும். அதனை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர் பக்குவம் உள்ளவராக இருந்தார். அதனால்தான் அவர் மன்னிப்பதற்கு தயாராக இருந்தார். உதாரணத்திற்கு, மீண்டும் இரண்டு தரப்புக்கும் இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்காக உண்மையறியும் ஆணைக்குழு போன்றவற்றை அவர் உருவாக்கினார் என்ற இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கர் நெல்சன் மண்டேலாவிடமிருந்து தனது அரசாங்கமும் பாடம் கற்றுக் கொண்டிருந்ததாக கூறினார்.
My government took lessons of this. We had a truth commission about the way the Tamil people were treated in 1983. I apologized to the Tamil people for what had happened to them at the hands of a few Sinhala extremists.
எனது அரசாங்கம் அவரிடமிருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது. 1983 தமிழ் மக்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து நாங்களும் உண்மையறியும் ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கியிருந்தோம். சில சிங்கள கடும்போக்குவாதிகளினால் தமிழ் மக்களுக்கு நடந்த துயரங்களுக்காக நாட்டின் அரசு தலைவராக நான் மன்னிப்பு கோரியிருந்தேன். மண்டேலாவிடமிருந்தும் அவரது செயற்பாடுகளிலிருந்தும் நான் நேரடியாக கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் அவை. நான் மிகவும் ஆழமான உந்து சக்தியை அவரிடமிருந்து பெற்றிருந்தேன் என்றார் சந்திரிகா குமார்துங்க. ஆனால் நாட்டின் தற்போதைய நிலைமை கவலை அளிப்பதாக இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார்.
But what is sad is that at the moment in our country there are a handful of politicians. The majority of the Sinhala people are not like that, who want to hang on to power at any cost.
எங்கள் நாட்டில் சோகத்துக்குரிய செய்தி என்னவென்றால், இங்கு பெரும்பான்மை சிங்கள மக்கள் அப்படி அல்ல என்றாலும் ஒரு சில அரசியல்வாதிகள் எப்படியாவது அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற சமூகங்களை தாக்கவும் எரிக்கவும் கொல்லவும் தயாராக இருக்கிறார்கள். மற்ற இனங்களையும் சமயங்களையும் சேர்ந்த மக்களை ஒடுக்குவதன் மூலம் தாங்கள் சிங்கள பௌத்த தேசத்திற்கு மட்டுமே பிரதிநிதிகள் என்பதை காட்ட அவர்கள் முனைகிறார்கள். வெறும் வாக்குகளை மட்டும் சேர்த்து கொள்வதுதான் அவர்களின் தேவை. மனிதர்களாக வாழ முயற்சிக்கும் எங்களில் பலருக்கு இந்த நிலைமை மிகவும் பயங்கரமான கவலை அளிப்பதாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நெல்சன் மண்டேலாவால் இலங்கைக்கு வந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கும் அளவுக்கு அவரது வயது இடம் கொடுக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும்.
என்று பிபிசியின் சிங்கள சபைக்கு அளித்திருந்த செவ்வியல் சந்திரிகா குமார் துங்க கூறினார்.
And then we got talking and he started asking about my mother. And then after about two or three times like this where he would always come up to me and say, Chandrika, and hug me. I have a photograph of his hugging me like that.
பல சந்தர்ப்பங்களில் சர்வதேச நிகழ்வுகளில் நெல்சன் மண்டேலாவுக்கு அருகில் அமரும் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் தனது தாயை பற்றி விசாரித்து தன்னையும் பாசத்துடன் அணைத்து கொள்ளும் பண்பை நெல்சன் மண்டேலா வழக்கமாகவே கொண்டிருந்தார் என்றும் உலகின் முதல் பெண் பிரதமரான ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் மகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க பிபிசியிடம் தனது நினைவலைகளை நிகழ்வுடன் பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து மண்டேலாவை முன்வைத்து உலகு தழுவிய இசைத்துறையில் உருவான ஆதிக்க எதிர்ப்பிசை மரபின் சில கூறுகளை தருகிறார் திருநாவுக்கரசு விக்னராஜா.
தென்னாப்பிரிக்காவில் நிலவிய நிறவேற்றுமை அப்பார்தைட் ஆட்சிக்கு எதிராகவும் நெல்சன் மண்டேலாவின் விடுதலைக்கு ஆதரவாகவும் கிளம்பிய புரட்சி பாடல்களின் அலையை ஆரம்பித்து வைத்த பாடல் ஃப்ரீ நெல்சன் மண்டேலா என்ற இந்த பாடல். பிரிட்டிஷ்காரரான ஜெரி டாமஸும் அவருடைய குழுவான த ஸ்பெஷல்ஸும் பாடிய இந்த பாட்டு தட்டு எழுப்பியது ஐரோப்பியர்களில், குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் நிறவேற்றுமை ஆட்சி நிலவுகிறது என்பதையோ அல்லது மண்டேலா என்ற ஒருவர் சிறையில் வாடுகிறார் என்பதையோ அறிந்திருக்காத இளைஞர்களுடைய மனச்சாட்சியை. மண்டேலாவின் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர்கள் கருப்பின மக்கள் என்று மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்காவிலும் பரந்துபட்ட உலகத்திலும் வெள்ளையர்கள் ஆசிரியர்கள் என்று பலர், பல நிறத்தவர்கள், பல மதத்தவர்கள் நிறவெறி ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அவர்களில் ஒருவர் ஜானி கிளேக். ஜானி கிளேக் வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒருவர். மண்டேலாவை நாங்கள் கண்டதில்லை, பார்த்ததில்லை, கேட்டதில்லை. காணாத ஒருவனை பற்றி, கேளாத ஒருவனை பற்றி எப்படி நான் பாட, என்னத்தை சொல்லி பாட என்று எழுப்பிய எதிர்ப்பு குரல், உணர்ச்சி கனல் இந்த பாடல். ஹியூம் மஸ்ஸகேலா ஒரு ட்ரம்பெட் கலைஞர். தென்னாப்பிரிக்க மண்ணையும் மக்களையும் விட்டு அந்நிய நாட்டிலே புகலிடம் தேடி வாழ தள்ளப்பட்ட ஒரு மனிதர். அவர் பாடிய மீண்டும் அவரை கூட்டி வா, ஊருக்கு அழைத்து வா, பிரிங் ஹிம் பேக் ஹோம் என்ற பாடல் மண்டேலா மட்டுமல்ல, தானும் தன் மண்ணுக்கு திரும்ப வேண்டும், தன் மக்களோடு வாழ வேண்டும் என்ற வேட்கையை வெளிப்படுத்திய ஒரு பாடல். இத்தனை பேர் வாழ்விலே நம்பிக்கைகளையும் விடிவுகளையும் ஏற்படுத்திய ஒரு தேசத்தின் தந்தையையும் தலைவரையும் போற்றி பாடுவது எப்படி என்பது ஒரு கலைஞனுக்கு இருக்கின்ற மிக கடினமான ஒரு கேள்வி. தம்முள் அனைவரும் அவரை காண விரும்பிக் கொண்டார்கள், அவருள் அனைவரும் தம்மை காண விரும்பிக் கொண்டார்கள். அந்த விருப்பத்தின் வழியாக பிறந்ததுதான் இன் தாத்தே மண்டேலா என்ற இந்த பாடல். பாடகர், கவிஞர், இசையமைப்பாளர் ஊசி மஹலசேலா பாடியது எம் தந்தை மண்டேலா என்ற இந்த பாடல்.
Tate Mandela ria uleboha mundimo aguruise mulemo safele uba uri rutine khotso lituka le wa moela na sechabe.
மறைந்த நெல்சன் மண்டேலாவை முன்வைத்து உலக இசைத்துறையில் உருவான ஆதிக்க எதிர்ப்பிசை மரபின் சில கூறுகளை தொகுத்து தந்தவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. நேயர்களே, செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் இடம்பெறவில்லை, நேயர்கள் மன்னிக்க. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.